முத்துரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை நலாயினி. எழுதியவர் மு. கருணாநிதி. கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 1924 திருவாரூர் மாவட்டத்தில், அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக விளங்கியவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அரசியலோடு இலக்கியத்தையும் தன் முழு நேர தொண்டாக செய்து வருபவர். நாவல், சிறுகதை, கவிதை, உரைநடை என்கிற இலக்கிய வகைகளை படைப்பதில் மட்டுமின்றி திரைப்பட கதாசிரியர், வசன ஆசிரியர், பாடலாசிரியர் என்ற வகையிலும் சிறப்புடையவராக திகழ்ந்தார். விமர்சகராகவும் இதழ் ஆசிரியராகவும் சிறந்து விளங்கிய இவர் பல்துறை வித்தகராக தம்முடைய ஆளுமையை நிலைநாட்டி வந்தார். கௌரவ டாக்டர் பட்டமும் தமிழ் வேல் பட்டமும் ராஜராஜன் விருதும் பெற்று சிறந்துள்ளார். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் நலாயினி சிறுகதை. அழகான பெண், ஒளிமுகம் படைத்த உருக்குலையா மங்கை. வெள்ளை உடையால் அவள் அன்ன நடைக்கு அழகு சேர்க்கிறாள். சிவந்த கழுத்திலே ஒரு கருப்பு மணிமாலை. அந்த கோதி முடித்த கூந்தலையுடைய கோதை தலையில் ஒரு கூடையுடன் தெருவில் போகிறாள். அப்பழுக்கற்ற யவ்வனத்தின் தனித்தன்மை வாய்ந்த அழகு ஊர்வலம். இருள் படிந்த தெருவிலே அவள் நடந்து செல்வது வையத்து மண்ணுக்கு வரவழைந்த வானத்து தாரகைதான் வந்துற்றதோ என எண்ணத் தோன்றியது. அந்த ஜோதி மழை பொழியும் சொர்ணச் சிலையின் தலையிலே கூடை. கூடையிலோ துர்வாடை. ஆமாம், அழகியின் தலையில் ஓர் அழுகிய உருவம். கூடையின் அடிப்புறத்தை தாங்கியிருக்கும் அவள் இளங்கரங்கள் சுமை தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த சுந்தரவள்ளி போய்கொண்டுதான் இருக்கிறாள். சோகத்திலும் ஒரு சோபிதம் இருக்கிறது என்பதை அவளது எழில் வதனம் கவிஞர்கட்கு காட்சியாக்கி கொண்டிருக்கிறது. கூடையிலே அமர்ந்துள்ள அழுகிய உருவமோ புன்னகை புரிந்த வண்ணம் இருக்கிறது. அந்த புன்னகை எதையோ ஓர் இன்பத்தை எதிர்பார்த்து மலரும் புன்னகை. புன்னகையின் விசாரத்தை காண வேண்டுமா? ஆசைப்படுவோர் அந்த உருவத்தின் இனிப்பை பார்த்து கொள்ளலாம். கூடையிலே இருந்த அந்த உருவம் ஆண். தனக்கென உரிய உடலில் கால் பாகத்துக்கு மேல் இழந்துவிட்ட மனிதன். மகரிஷி, மௌத்கல்யர் என்னும் பெயருடைய மகான். பெரிய மனுஷன், பெரிய பண்ணையார் என்பது போல பெரிய வியாதி என்று ஒன்றுண்டே. அந்த பெரு வியாதியால் பீடிக்கப்பட்டவர் அந்த பெரிய மகான். அவர்தான் தன்னுடைய அழகான மனைவியின் தலையில் ஏறிக்கொண்டு தெருவில் போகிறார். ஓடி வேகமாக. போய்கொண்டுதானே இருக்கிறேன் பிரணாபதி. நலாயினி, நட வேகமாக. அதற்காக என்னை கீழே போட்டு விடாதே. நீ விழுந்தாலும் பரவாயில்லை. என் தெய்வமே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள்? என் கூடு விட்டு ஆவி போனாலும் கூடையை கீழே போட மாட்டேன். கூடையில் என்ன வியாபாரப் பொருளாக இருக்கிறது? வீட்டு சாமானா தூக்கிச் செல்கிறேன்? விலை மதிக்க ஒன்னா என் ரத்தினம் அல்லவா தாங்கள்? தங்களையா கீழே போட்டு விடுவேன்? அபச்சாரம், அபச்சாரம். குஷ்டரோக கணவனை கூடையில் சுமந்து, கோமல தாமரை எனும் முகத்திலே சோகத்தை சுமந்து அந்த நடக்கும் பொன் வண்டு நலாயினி போய்கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள்? தீர்த்தமாடவும் க்ஷேத்ராடனம் செய்யவும் கணவன் விரும்புகிறான். அந்த பக்தி பசியை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவா அந்த ஏந்துளையால் இந்த வேலையை மேற்கொண்டிருக்கிறாள்? இல்லை, இல்லை. பின் என்ன? பர்ணசாலையை விட்டு பர்ணசாலைக்கு மாறுவதற்காகவா அந்த பயணம் நடைபெறுகிறது? பாவையை வாகனமாக கொண்டு? அதுவும் இல்லை. பின் எங்கேதான் போகிறார்கள்? தவம் புரியவும் அல்ல, தலம் காணவும் அல்ல. பிறகு எங்கே போகிறார் தபோதனர்? தாசி வீட்டுக்கு போகிறார். ஏன்? வேசி தொழில் கூடாது, காசிநாதனை தொழு என்று போதனை புரிவதற்காகவா? அதற்காகவும் செல்லவில்லை அந்த குஷ்டரோகி. பரத்தையின் வீட்டை பக்தி கூடமாக்க அல்ல, பகவான் பற்றிய விளக்கமுறைக்க அல்ல. கமண்டலமேந்தியார் செல்வது கணிகையின் கட்டிலறைக்கு. முனிவரின் மோகம் முக்கண்ணனை காணல்ல, நான்கு கண்களும் சந்திக்க, அந்த நயன லலிதத்தை வந்திக்க. பொருளுக்கு சுகம் வழங்குவாளின் அகம் நாடி புருஷனை கொண்டு செல்லும் நலாயினி. பூத்திருக்கும் ரோஜா. அந்த ரோஜா அழுகிப்போன வண்டை கருகிப்போன ஒரு மலரிடம் எடுத்து செல்கிறது. அதோ கணிகையர் தெருவும் வந்துவிட்டது. நலாயினியின் உடல் வலியும் தீர்ந்தது. அவள் கணவனில் உள்ள வெறியும் கொஞ்சம் அடங்கியது. தேடிய இடத்துக்கு வந்துவிட்டனர். கூடையை இறக்கி வைத்தாள். வலிமிகுந்த உடம்பை ஒருமுறை நெளித்து வளைத்து கொண்டாள். வானவில்லோ என்பர் வர்ணனையாளர் அருகே இருந்தாள். மான் துள்ளுமா இப்படி என்பர் ஏடெழுதுவோர். ஒரு வினாடி அப்படியே வளைந்து நெல், போதும், உலகை விலையாக கேட்கும் ஓவியம் தீட்டுகிறேன் என்பான் சித்திரக்காரன் அருகே நின்றாள். அத்தகைய தோகை மயிலால் தன் துணைவனுக்கு இரவு துணை தேடி எழுந்துவிட்டாள் இலி மகளின் இல்லத்துக்கு. அலங்கார கரங்களால் அந்த வீட்டின் கதவை தட்டினாள். தட்டுவதற்கு முன் திறக்கப்பட்டது வீடு. திறப்பதற்கு முன் எட்டி பார்த்தது ஓர் முகம். அந்த முகம் கண்டார் மௌத் கல்யர். சுகம் கண்டேன், சுகம் கண்டேன் என்று சுருதிவிட்ட வித்வான் போல் கூவினார். சுருக்கம் விழுந்த முகத்திலே பயங்கரமான ஒளி. இரத்தம் கன்னங்களிலே புன்னகை உண்டாக்கிய ஆழமான பள்ளம். கீறி கிடக்கும் உதடுகளிலேயே காமக்குறுக்கு வெளிப்பட்டது. விரலற்ற கரம் நீட்டி அந்த வேசி பெண்ணை ஆசையுடன் வாழ்த்தினார். குஷ்டரோகியின் கும்மாளம் கண்ட இல்லத்துக்காரி விஷயம் என்ன என்றாள். எல்லாம் நம் சொந்த விஷயமே என்றார் ரிஷீஸ்வரர். நலாயினி பேச ஆரம்பித்தாள். பெண் பாவாய், இவர் என் கணவர். நான் பதி சொல் தவறாத பாவை. உன்னகம் நாடி வரவேண்டும் என்றார். அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளடி மாதரசி. தாசிப்பெண் நலாயினியின் வார்த்தை கேட்டு திடுக்கிட்டாள். கணவனை தாசி வீட்டுக்கு அழைத்து வரும் மனைவியை இன்றுதான் முதன் முதலாக பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே ஆச்சரியப்பட்டு கொண்டாள். அந்த அதிசயத்துடனே அந்த குஷ்டரோகியின் அவலட்சணமான முகத்தை வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அவள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே நலாயினி ஒரு பொன் முடிப்பை அவள் முன்னே நீட்டினாள். சம்மதம் என்று தாசி மகளும் கஞ்சாடை காட்டினாள். கூடையிலிருந்த குஷ்டரோக மகானை தாசிப்பெண் அன்போடு அணைத்தெடுத்து அம்ச தூளிகா மஞ்சத்துக்கு போய் விட்டாள். பெருமூச்சுடன் அந்த வீட்டை விட்டு கிளம்பினாள் நலாயினி. கையிலே இருந்த கூடையை வாசலிலே வைத்துவிட்டு காலையில் வருகிறேன் என்று காவலாளியிடம் கூறிவிட்டு போய்விட்டாள். புழுதி படிந்த பூச்செண்டு போல் போகும் நலாயினியை ஒரு குரல் தடுத்து நிறுத்துகிறது. நலாயினி, அன்புள்ள தோழி, கொஞ்சம் நில்லேன் என்று கூறியபடி ஒரு பெண்மணி ஓடி வருகிறாள். பக்கத்து ஆசிரமத்தில் உள்ளவள் அந்த அழகி. உலகா, நீயா? இந்நேரத்தில் எங்கே அடி வந்தாய் என்று வழியும் கண்ணீரை துடைத்தபடி கேட்கிறாள் நலாயினி. சோலை பக்கம் போனேன், நீ வருவதை பார்த்ததும் வந்தேன். ஆமாம் நலாயினி, உன்னை ஒன்று கேட்கிறேன், கோபித்து கொள்ள மாட்டாயே என்று பீடிகையுடன் ஆரம்பிக்கிறாள் உலகா. என்னடி உலகா, தாராளமாக கேள் என்று சிரிப்பை வரவழைக்க முயல்கிறாள் நலாயினி. எவ்வளவுதான் புருஷனிடத்தில் அன்பும் பக்தியும் இருந்தாலும் அவனை தாசி வீட்டுக்கு கொண்டு போய் நீயே விட்டு வருவது என்பது எனக்கு அவ்வளவாக. உலகா, போதும், நிறுத்து. பெண்களுக்கு கணவனே தெய்வம். கணவரின் ஆசைகளை நிறைவேற்றுவதே கற்புக்கரசியின் லட்சணம். என் கண்ணாளர் பிணி கொண்டவராயிருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு தேன் கனி. தெரியுமா உனக்கு, புருஷனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று நீ எனக்கு புத்தி சொல்லாதே. என்னை பார்த்து நீயும் திருந்திக்கொள். நலாயினி, என்னை மன்னித்துவிடு. உன்னுடைய அன்பையும் பதி பக்தியையும் தவறாக நினைத்துவிட்டேன். ஷமித்துவிடு நலாயினி. உன் போன்ற வைராகியமுள்ள புண்ணியவதியையும் பத்தினியையும் 7-14 உலகிலும் காண முடியாது. நீ பத்தினி, நீ பத்தினி. உலகா, நீ என்னை உணர்ந்து கொண்டால் போதும், நான் உன்னை மன்னிக்க வேண்டாம். நீ என் போல் கற்புக்கரசியாக இரு, என் போன்ற பத்தினிகளை பின்பற்று, நான் வருகிறேன். இதை சொல்லிவிட்டு நலாயினி தன் ஆசிரமம் நோக்கி போனாள். உலகாவும் தன் தவற்றை உணர்ந்து நலாயினி பத்தினி என்று தோத்திரம் செய்தவாறு அதை விட்டு நகருகிறாள். அப்போது ஒரு வாலிபன் ஓடி வந்து உலகாவின் கண்களை பொத்துகிறான். சிரிப்பை கொட்டியபடியே விம்மி விம்மி அழுதபடி ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்து தரையில் குப்புற விழுகிறாள் நலாயினி. அவளது நீல திரு ஒளிகளிலே இருந்து நீர்வீழ்ச்சிகள் புறப்படுகின்றன. முழுநிலவை மறைக்கும் முகிலென அவள் முகத்தை மறைக்கிறது விரிந்து கிடக்கும் கருங்கூந்தல். சோலையின் பக்கமிருந்து ஒரு கீதம் ஆசிரமத்திற்குள்ளே கேட்கிறது. அழுது கொண்டே இருக்கும் நலாயினி அந்த கீதத்தை கவனிக்கிறாள். ஆம், உலகாவின் குரல் அது. அதோடு இன்னொரு ஆண் குரலும் கீதம் இசைக்கிறது. என்னை பத்தினி என ஒத்துக்கொண்டு என் கரங்களை கண்ணிலே ஒத்திக்கொண்ட உலகா தன் காதலனுடன் கள்ளக்காதலுடன் கனிமரச் சோலையில் இன்பகீதம் பாடுகிறாள். என் வயதுதான் அவளுக்கும். அவளை விட அழகி நான். நானோ இங்கே நாதியற்று கிடக்கிறேன். தேனே மானே என்று அவளை வர்ணித்து கொண்டிருப்பான் அவள் காதலன். இப்படி எண்ணாததெல்லாம் எண்ணுகிறாள் நலாயினி. மீண்டும் அழுகிறாள். ஆசிரமத்து கதவு திறக்கப்படுகிறது. அழுகையை நிறுத்தினாள். ஆனால் கண்களை துடைக்கவில்லை. ஏறத்தாழ நலாயினியும் அவளும் ஒரே மாதிரி காணப்படுகிறார்கள். இருவரும் சேர்ந்து நின்றால் யார் நலாயினி என்று கண்டுபிடிப்பதே கஷ்டமாகிவிடும். வந்த பெண் நலாயினி அருகில் உட்காருகிறாள். நலாயினியும் எழுந்து உட்காருகிறாள். வா என்று தேம்பியபடி வரவேற்கிறாள் நலாயினி. நலா, ஏனம்மா இப்படி எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய்? காரணம் கேட்கிறாய். இதையா, தணலில் புழுவாய் தவிக்கிறேன் நான் என்பதை நீ அறிய மாட்டாயா? அதோ ஜோடியாக கூவும் பறவைகளின் சங்கீதத்தை கேட்கிறாயா? நீயும் சோலைப்புறமிருந்து காதலர் மீட்டும் வீணாகானம் எத்தகைய விரகதாபத்தை ஒரு பருவமங்கைக்கு எழுப்பும் என்பதை நீ அறிய மாட்டாயா? அறிவாய் இதையா, அனைத்தும் அறிவாய். அறிந்தும் எனக்கு ஆறுதல் கூறுவதற்காக இப்படி மௌனம் சாதிக்கிறாய் இல்லையா? உண்மைதான் நலாயினி. உலகா உன்னை பத்தினி என வாழ்த்தினாள். அதையும் மறைந்து நின்று கேட்டேன். அந்த புகழ் வெளிச்சம் மட்டுமே போதுமென்று திருப்தி அடைய வேண்டியதுதான். இதையா, உண்மையாகச் சொல், நான் பத்தினியா? எப்படி எப்படி? ஆமாம், குஷ்டரோகம் பிடித்த கணவனை தாசி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாயே. கிண்டல் செய்யாதே இதையா. குஷ்டரோகம் பிடித்தவனோடு கூடி கிடக்க எனக்கு விருப்பமில்லை. அவனோ என்னை ஆசையோடு அழைக்கிறான். அணைக்கவோ என் கை நடுங்குகிறது. ஆகவேதான் அவனை தாசி வீட்டுக்கு அனுப்பினேன். என் அழகுக்கு ஆபத்து வராமல் அவன் ஆவல் தீர்ந்தால் சரி என்று எண்ணினேன். இந்த தந்திரம் உனக்கு தெரியாதா இதையா? நான் அறியாதது ஒன்றுண்டா நலாயினி? ஆனாலும் உலகா நம்பியிருக்கிறாள் உன் பதிபக்தியை. குஷ்டரோகியை தாசி வீட்டுக்கு தலையிலே தூக்கி கொண்டு போனதை பெரிய பதிபக்தி என உலகா எண்ணுகிறாள். தலையில் தூக்கி கொண்டு போனேன் என்கிறாயே, நீயும் திருத்திக்கொள். கூடையில் வைத்து தலையில் தூக்கி கொண்டு போனேன். குஷ்டரோகியை கையால் தொட்டு தலையில் தூக்கி போக எனக்கென்ன பைத்தியமா? அதெல்லாம் ஜாக்கிரதையாக கூடையில் வைத்துத்தான் கொண்டு போனேன். நலா, உன் கணவன் எவ்வளவு கடுமொழிகளை கூறினாலும் எதிர்த்து ஒரு சொல் கூறாத கற்பரசி என நேற்று கூட உலகா என்னிடம் உன்னை புகழ்ந்தாள். கணவன் திட்டினான், நான் மறுமொழி பேசவில்லை. உண்மைதான், குஷ்டரோகிதானே திட்டுகிறான் என்று அலட்சியப்படுத்தினேன். நானும் அவனுடன் பேசினால் பேச்சு வளரும். அந்த வாதத்தின் காரணமாக அவனோடு நெருங்கி நின்று வார்த்தையாட வேண்டும். அதற்காகத்தான் அடி, அந்த குட்டம் பிடித்தவன் குறைத்து கொண்டிருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். எப்படியோ பத்தினி என்று பட்டம் பெற்றுவிட்டாய். பார்ப்புகளும் பதிவிரதை பதிபக்தி மிகுந்தவள் என்றெல்லாம் உலகா புகழ்ந்து விட்டாள் உன்னை. உலகாவுக்கு என்னடி தெரியும் என் உள்ளத்தில் இருக்கும் எரிமலை? பத்தினி பட்டம் போதுமா பருவங்களை சொட்டும் இந்த பரிதாபத்திற்குரியவளுக்கு? சொல்லடி இதையா, சொல்லு. சுக வாழ்வுக்கு வழி சொல்லு. வழி சொல்லுகிறேன் நலாயினி. நான் ஒரு புதிய வரம் தருகிறேன். இந்த ஜென்மத்தை சீக்கிரம் கழித்துவிட்டு விரைவில் அடுத்த ஜென்மம் எடு. அந்த ஜென்மத்தில் நீ திரௌபதியாக பிறக்கப் போகிறாய். ஒரு கணவன் இருந்தும் உனக்கு உற்சாகமில்லை, உல்லாசமில்லை. உள்ளமோ வேதனை களமாகி இருக்கிறது உனக்கு. ஆகவே அடுத்த பிறப்பில் 5 கணவரோடு ஆனந்த வாழ்வு வாழ அருமையான வரம் தருகிறேன். இதையா, இது உண்மையா? பொய் இல்லை. புது வாழ்வு ஆரம்பமாகிறது உனக்கு. புது வாழ்வு புனர்ஜென்மம் இரண்டும் பொருளில் ஒன்றுதான். அதை புரிந்து கொள்ளடி என் தோழி. புரிந்து கொண்டேன் என்று பூரிப்புடன் துள்ளியபடி நலாயினி இதயாவை தழுவி கொள்கிறாள். சோகக்கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறிவிட்டது அவளுக்கு. அந்த ஆசிரமத்தில் இன்பகீதம் ஆரம்பமாயிற்று. குறிப்பு: புராண கதைப்படி நலாயினிதான் திரௌபதியாக பிறந்திருக்கிறாளாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நலாயினி சிறுகதை. எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி.